الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله والصلاه والسلام على اشرف الخلق سيدنا محمد وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فيا عباد الله اوصيكم واياي اولا بتقوى الله يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பேரநாமத்தினால் இந்த குத்பா பிரசங்கத்தை நான் ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் சர்வ வல்லமையும் கொண்டு இந்த கோடான கோடி படைப்புகளை எல்லாம் படைத்து அவற்றையெல்லாம் ரட்சித்து பாதுகாத்து வருகின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுக்கே சொந்தமானதாக அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் அவனுடைய தூதர் எங்களுடைய தலைவர் விருதி நபி முஹம்மத் முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் அவர்களுடைய தோழர்கள் இந்த தீனுல் இஸ்லாத்துக்காக வேண்டி தங்களுடைய உயிர்களையும் தங்களுடைய சொத்து செல்வங்களையும் தங்களுடைய கால நேரங்களையும் மற்றும் உண்டான வளங்களையும் யாரெல்லாம் செலவு செய்தார்களோ தியாகம் செய்தார்களோ அப்படிப்பட்ட நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹு தாலாவுடைய கட்டளை ஏற்றவர்களாக அவனுடைய மாளிகையிலே இந்த புனிதமான ஜும்மாவுடைய தினத்திலே இழத்திக்காக்குடைய நீயத்தோடு அமர்ந்திருக்கின்ற அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹுக்கு சுபஹான ஹுவ தாலாவை உள்ளும் புறமும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் அங்கி பயந்து தக்வா செய்து வாழும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹு தாலா மனிதர்களாகிய எங்களை இந்த உலகத்திலே படைத்து எங்கள் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை தந்திருக்கிறான். அல்லாஹு தாலாவுடைய ஹலீஃபாவாக இந்த உலகத்திலே நாங்கள் இருக்க வேண்டும். அல்லாஹு தாலாவுக்கு இபாதத்து செய்ய வேண்டும். அல்லாஹு தாலாவுடைய பூமியை இமாரத் எனப்படக்கூடிய வளப்படுத்தலிலே ஈடுபட வேண்டும் என்பது அல்லாஹு தாலா எங்களிடத்திலே எதிர்பார்க்கின்ற மிக முக்கியமான மூன்று விஷயங்களாக இருக்கிறது. இந்த மூன்று விஷயங்களையும் நாங்கள் இந்த உலகத்திலே செய்ய வேண்டுமாக இருந்தால் தஅவத்துடைய பணியிலே நாங்கள் கட்டாயமாக ஈடுபட வேண்டும். நாங்கள் எந்த இஸ்லாத்தை அல்லாஹ்வுடைய மார்க்கமாக ஏற்றிருக்கிறோமோ அந்த இஸ்லாத்தை எங்களுக்குள் மாத்திரம் நாங்கள் வைத்துக் கொள்ளாமல் இந்த உலகத்தில் இருக்கின்ற கோடான கோடி மக்கள் அனைவரும் இஸ்லாம் என்ற குடையின் கீழ் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி எங்களுடைய பணத்தாலும் எங்களுடைய செயல்களாலும் எங்களுடைய வார்த்தைகளாலும் எங்களுடைய மற்றமுண்டான எல்லா வளங்களாலும் பாடுபட வேண்டியது, தஅவா பணியில் ஈடுபட வேண்டியது எங்களுடைய கடமையாக இருக்கிறது. நாங்கள் அல்லாஹு தஆலாவுடைய பார்வையிலே வெற்றி அடைந்த சமூகமாக இருக்க வேண்டுமாக இருந்தால் கட்டாயமாக இந்த தஅவத்துடைய பணியிலே நாங்கள் ஈடுபட வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், குந்தும் கைர உம்மத்தின் உக்ரஜத் லின்நாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். நீங்கள் மனித சமுதாயத்துக்கு மத்தியில் இருந்து வெளிப்படுத்தப்பட்ட சிறந்த சமூகமாக இருக்கிறீர்கள். சிறந்த சமூகமாக நீங்கள் இருப்பதற்கான காரணம் நன்மையை ஏவி நீங்கள் தீமையை தடுக்கிறீர்கள். எனவே நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற சமூகம் தான் வெற்றியடைந்த சமூகமாக இருக்கும் என்றும் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். உங்களுக்கு மத்தியிலே ஒரு கூட்டத்தவர்கள் இருக்கட்டும், நன்மையின் பால் ஏவி தீமையை தடுக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கட்டும் என்றும் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் மாத்திரம் இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழ்ந்து போதாது, நாங்கள் மாத்திரம் சுவர்க்கத்துக்கு போய் போதாது, இந்த உலகத்திலே நரகத்தை நோக்கி மிக வேகமாக சென்று கொண்டிருக்கின்ற மனித சமுதாயத்தை தடுத்து நிறுத்தி அவர்களுக்கு நலவு எது, பொல்லாப்பு எது, சிறுக்கியது, குஃபுரியது, ஈமானியது என்றெல்லாம் விளக்கமாக சொல்ல வேண்டிய ஒரு கடப்பாடு எங்களுக்கு இருக்கிறது. நாம் நிம்மதியாக இருக்க முடியாது, நாம் எமது பாட்டிலே இருந்து விட முடியாது. வஹியை எடுத்துக்கொண்டு அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி கதீஜா நாயகி ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே வருகிறார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் நடுநடுங்கி போர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்ஸிர், போர்த்தி கொண்டிருப்பவரே நீங்கள் எழும்புங்கள், நீங்கள் நன்மாராய், அதாவது சமுதாயத்துக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். வரப்பக்க ஃபக்கப்பிர், உங்களுடைய இரட்சகன் தான் பெரியவன் என்று நீங்கள் பகிரங்கமாக சொல்லுங்கள். வசியாபக்க ஃபத்ஹிர், நீங்கள் உங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய ஆடையை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். ஓய்வெடுப்பதற்கான நேரம் இதுவல்ல, நீங்கள் நடுநடுங்கிக் கொண்டிருப்பதற்கான நேரம் அல்ல. எழும்பி சென்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கட்டளையாக போடுகிறான், கும் ஃபஅந்திர், நீங்கள் எழும்பி செல்லுங்கள், நீங்கள் அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்று சொல்லுகிறான். யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர், போர்த்தி கொண்டிருப்பவே என்று அல்லாஹு தஆலா அவர்களை விளிக்கிறான். எனவே அருமை சகோதரர்களே, பெரியார்களே, முழு உலகத்திலும் அநீதி இருக்கிறது, அட்டூழியம் இருக்கிறது, பாவங்கள் நிறைந்து தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. சிறுக்குடையவர்கள் குஃபுருடையவர்கள் தங்களுடைய செயல்பாடுகளின் மூலமாக உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ வகையான சீர்கேடுகள் இருந்து கொண்டிருக்கின்றன. இப்படியான சந்தர்ப்பத்தில் மக்களை நன்மையின் பால் அழைத்து தீமையின் பால், தீமையிலிருந்து தடுக்க வேண்டிய பொறுப்பை நாம் ஒவ்வொருவரும் பெற்றிருக்கிறோம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வமன் அஹ்ஸனு கவுலம் மிம்மன் தஆ இலல்லாஹி வஅமில ஸாலிஹன் வகால இன்னனி மினல் முஸ்லிமீன். யாரெல்லாம் அல்லாஹு தஆலாவுடைய பாதையை நோக்கி மக்களை அழைக்கின்றார்களோ, யாரெல்லாம் சாலிஹான அமல்களில் ஈடுபடுகிறார்களோ, நான் ஒரு முஸ்லீம் என்று சொல்லுகிறார்களோ, அவர்களை விடவும் சிறந்த வார்த்தை பேசக்கூடியவர்கள் வேறு யாராகத்தான் இருக்க முடியும் என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். உலகத்திலே எத்தனையோ வகையான பேச்சுக்கள் பேசப்படுகின்றன. அந்த பேச்சுக்களுக்கு மத்தியிலே மிகவும் சிரேஷ்டமான அழகான சிறந்த பேச்சு அல்லாஹு தஆலாவை நோக்கி மக்களை அழைப்பு விடுக்கின்ற பேச்சாக இருக்க முடியும். அதனை விடவும் அழகான பேச்சு வேறு எந்த பேச்சும் கிடையாது. வமன் அஹ்ஸனு கவுலம் மிம்மன் தஆ இலல்லாஹ், அல்லாஹு தஆலாவை நோக்கி அழைக்கின்ற பேச்சை விடவும் அழகான பேச்சு வேறு எது இருக்க முடியும் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கேட்கிறான். எனவே தாவத்துடைய பணியிலே ஈடுபட வேண்டும், அல்லாஹு தஆலாவின் பால் மக்களை அழைக்க வேண்டும். யாரெல்லாம் அல்லாஹு தஆலாவுடைய வசனங்களை மற்றவர்களுக்கு சொல்லாமல் மறைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலாவுடைய சாபம் இருக்கும் என்று குர்ஆனிலே இன்னும் ஒரு வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். நாளை மறுமையிலே இந்த காபிர்கள் வந்து எங்களிடத்திலே கேட்பார்கள், நீங்கள் எல்லாம் சுவர்க்கத்துக்கு போய் கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் எங்களுடைய பக்கத்து வீட்டாராக இருந்தீர்கள், எங்களோடுதான் தொழில் செய்தீர்கள், உங்களுடைய இஸ்லாம் என்ன என்று எங்களுக்கு நீங்கள் சொல்லவில்லை, நீங்கள் மாத்திரம் தொழுதீர்கள், நோன்பு பிடித்தீர்கள், ஹஜ்ஜுக்கு சென்றீர்கள், ரிக்ரு செய்தீர்கள், தொழுதீர்கள், ஆனால் எங்களை நீங்கள் ஏறெடுத்தும் பார்க்கவில்லை, உங்களுக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கின்ற இஸ்லாம் என்ற அருளை எங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளவில்லை, எனவே உங்களை நாங்கள் குற்றவாளிகளாக அல்லாஹு தஆலாவுடைய சன்னிதானத்திலே இதோ நிறுத்தப் போகிறோம் என்று சொன்னால் நானும் நீங்களும் என்ன பதிலை சொல்ல காத்துக் கொண்டிருக்கிறோம். காபிர்கள் எப்படி போனாலும் முஸ்லிம் சமுதாயத்திலே இருக்கின்ற எத்தனை பேர் தொழுகிறார்கள், எத்தனை பேர் திக்ரு செய்கிறார்கள், எத்தனை பேர் அல்லாஹ்வுடைய தீனின் படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சிந்தித்து பாருங்கள். இப்படியானவர்களை இஸ்லாத்தின் வரம்புக்குள், இஸ்லாத்தின் குடைக்குள் கொண்டு வர வேண்டிய ஒரு மகத்தான பொறுப்பு எல்லோருக்கும் இருக்கிறது. அதனை விடவும் சிறந்த ஒரு பொறுப்பு உலகத்தில் இருக்க முடியாது. எனவே சகோதரர்களே, இஸ்லாமிய தாவா பணி என்பது ஃபர்லு கிஃபாயா. ஃபர்லு கிஃபாயா என்றால் என்ன? சமுதாயத்தில் இருக்கின்ற எல்லோர் மீதும் அது கடமையானது அல்ல. அதனை சமுதாயத்தில் இருக்கின்ற தகுதியானவர்கள், ஆலிம்கள், உலமாக்கள், தங்களுக்கு யாருக்கெல்லாம் ஆற்றல்களும் திறமைகளும் நேரமும் காலமும் இருக்கிறதோ அவர்கள் மீது உள்ள ஒரு கடமையாக இருக்கிறது. எல்லோருடைய கடமையும் அப்போது நிறைவு பெற்றுவிடும். ஜனாசா தொழுகையை நிறைவு செய்வது போன்றும், ஜனாசா தொழுகையிலே எல்லோரும் ஈடுபட வேண்டியது என்பது கட்டாயம் அல்ல. ஒரு சிலர் ஈடுபட்டு விட்டால் அந்த ஜனாசாவின் மீதான கடமையை அந்த ஊரில் இருக்கின்ற எல்லோரும் நிறைவேற்றிய அந்த கடமையிலிருந்து விடுதலை அடைவார்கள். அது போன்றுதான் தாவா என்பது எல்லோருடைய கடமையும் அல்ல. யாருக்கெல்லாம் தகுதி இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் அதற்கான அறிவு இருக்கிறதோ, திறமை இருக்கிறதோ, ஆற்றல் இருக்கிறதோ, அவர்கள் கட்டாயமாக அதில் ஈடுபட வேண்டும். அது ஒரு தனியான கலையாக இருக்கிறது. அதனை எல்லோராலும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. வைத்திய கல்லூரிக்கு ஒரு மனிதன் சென்று வைத்திய துறையை ஒரு கலையாக அவன் ஒரு படிப்பாக அவன் படிக்கிறான். படித்து விட்டு வந்ததற்கு பிறகுதான் அவன் 5 வருடங்கள் கடத்தி விட்டு வந்ததற்கு பின்னால் தான் அவனுக்கு கொடுக்கிறார்கள், சர்டிபிகேட் கொடுக்கிறார்கள், அவனுக்கு வைத்தியம் செய்ய முடியும் என்று சொல்லுகிறார்கள். உடல் வைத்தியம் செய்வதற்கே 5 வருஷங்கள் ஒருவன் படிக்க வேண்டும் என்று சொல்லி இருந்தால் மனிதர்களுடைய ஆத்மாவுக்கு வைத்தியம் செய்கின்றவர்கள் எவ்வளவு அதிகமாக தங்களை தயார் செய்ய வேண்டி இருக்கிறது என்பதனையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே மறந்துவிடக் கூடாது. அருமை சகோதரர்களே, 2 விஷயங்களை பார்த்தோம். முதலாவது, இஸ்லாமிய தாவா என்பது கட்டாயமாக செய்யப்பட வேண்டும், அதற்கு தகுதியானவர்கள் அதிலே ஈடுபட வேண்டும். 3வது சொல்ல வேண்டிய அடிப்படையான ஒரு விஷயம், இஸ்லாமிய தாவா செய்யக்கூடியவர்களை பொறுத்தவரையிலே அதற்குரிய அறிவையும் அதற்குரிய ஆளுமையையும் அதற்குரிய தகுதியையும் தங்களிடத்திலே அவர்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, அதனை எல்லோருக்கும் செய்ய முடியாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், உங்களுடைய ரட்சகனுடைய பாதையை நோக்கி நீங்கள் ஹிக்மத்தோடு ஞானத்தோடு அறிவோடு நீங்கள் அழைப்பு விடுக்க வேண்டும். அழைப்பு விடுக்கின்ற பொழுது அழைப்பு விடுக்கின்ற தாவத்து பணியில் ஈடுபடுகின்ற ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய முதலாவது பண்பு ஹிக்மத் எனப்படக்கூடிய ஞானமாக இருக்கிறது, அறிவாக இருக்கிறது. எது ஈமான், எது ஃபரழு, எது சுன்னத்து, எது ஷிருக்கு, எது நிஃபாக்கு, எது ஹலால், எது ஹராம், எது சின்னது, எது பெரியது, நண்பன் யார், எதிரி யார், காஃபிர் யார், முஸ்லிம் யார் என்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் தெரிந்த ஒருவரால் தான் இஸ்லாமிய தாவா பணியில் ஈடுபட முடியும். இல்லாவிட்டால் அவரால் ஒரு பெரிய பிரச்சனை தான் ஏற்பட முடியும் என்பதையும் நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹு தஆலாவுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா தன்னுடைய ரசூலுக்கு சொல்கின்றான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இதுதான் என்னுடைய பாதையாக இருக்கிறது, நான் அல்லாஹு தஆலாவை நோக்கி அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கிறேன். ஆனாலும் எப்படி அழைப்பு விடுக்கிறேன் என்றால், அலா பசீரத்தில், நான் எந்த இஸ்லாத்தை நோக்கி அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கிறேனோ அந்த இஸ்லாத்தை பற்றிய நல்லதொரு அறிவு தெளிவு என்னிடத்திலே காணப்படுகிறது. அந்த இஸ்லாத்தை பற்றிய நல்லதொரு அறிவு என்னிடத்திலே காணப்படுகிறது. நான் எந்த இஸ்லாத்தை நோக்கி மக்களை அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கிறேனோ, நான் மாத்திரமல்ல, அனவமனித்தபாணி, என்னை யாரெல்லாம் பின்பற்றி சஹாபாக்களாக இருக்கிறார்களோ அவர்களும் கூட இந்த இஸ்லாத்தை பற்றிய நல்ல அறிவோடு தெளிவோடு தான் இருக்கிறார்கள் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். எனவே இஸ்லாமிய பிரச்சாரத்தில் ஈடுபடுவது என்பது ஒரு சாமானியமான விஷயம் அல்ல. நாளுக்கு நாள் குர்ஆனுடைய அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும், ஹதீஸுடைய அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும், எங்களுடைய இமாம்கள் எங்களுக்கு சொல்லித்தந்த கருத்துக்களை பற்றிய அறிவுகள் எங்களுக்கு தேவை, தஅவாவுடைய அறிவு எங்களுக்கு தேவை, உலகத்திலே என்ன இருக்கிறது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது பற்றிய அறிவு தேவை. இஸ்லாமிய சமூகத்திலே எங்களுடைய பழைய காலத்து இமாம்கள் என்னென்ன விஷயங்களிலே கருத்து முரண்பாடு பட்டார்கள், என்னென்ன விஷயங்களிலே ஒற்றுமையான கருத்துக்களை கொண்டிருக்கிறார்கள் என்ற விஷயங்களை பற்றியெல்லாம் அறிவு தேவை. அது ஒரு விரிவான பகுதியாக இருக்கிறது. எனவே ஒரு தாயை பொறுத்தவரையிலே அவருக்கு ஹிக்மத் என்ற அந்த ஞானம் தேவைப்படுகிறது, பசீரா என்ற அறிவு அவருக்கு தேவைப்படுகிறது. இல்லாவிட்டால் குளிக்க போய் சேறு பூசியதாகத்தான் அது மாறிவிடும். ஒரு மனிதன் குளிக்க போவது எதற்காக, தன்னுடைய உடலிலே இருக்கின்ற அழுக்குகளை இல்லாமல் செய்வதற்காக வேண்டி. ஆனால் ஒரு மனிதன் போய் சேறு பூசிக்கொண்டு வருகிறான் என்றால் அந்த மனிதனை பற்றி நாங்கள் என்ன சொல்லுவது? இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லா அவர்கள் கூட, இமாம் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் கூட சொல்லி இருக்கிறார்கள், மன் அமில பிகைரி இல்மின், யாரெல்லாம் அறிவில்லாமல் செயல்பட ஆரம்பிக்கின்றானோ, யுஸ்தித் அக்ஸர மிம்மா யுஸ்லிஹ், நிச்சயமாக அந்த மனிதன் சீர்திருத்துவதனை விடவும் சீர்குலைப்பது நாசமாக்குவதுதான் அதிகமாக இருக்கும் என்று உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே சகோதரர்களே, நாங்கள் அமல் செய்வதற்கு முன்னால், தாவாவுடைய பணியிலே ஈடுபடுவதற்கு முன்னால் எங்களிடத்திலே ஷரியத்தை பற்றிய ஒரு தெளிந்த ஒரு அறிவு தேவைப்படுகிறது. அது இல்லாமல் நாங்கள் பேச ஆரம்பிப்போமாக இருந்தால், எழுத ஆரம்பிப்போமாக இருந்தால், விவாதிக்க ஆரம்பிப்போமாக இருந்தால், நிச்சயமாக நாம் இஸ்லாத்துக்கு சேவை செய்வதனை விடவும் இஸ்லாத்தை அழித்து விடுவோம் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, அந்த வகையிலே முதலாவது ஒரு தாயிடத்திலே இஸ்லாமிய பிரச்சாரகரிடத்திலே இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான அடிப்படையான தகுதியாக அது அறிவிருக்கிறது. முதலாவது ஈமான் தேவைப்படுகிறது, யக்கீன் தேவைப்படுகிறது, தக்வா தேவைப்படுகிறது, வரஅ தேவைப்படுகிறது. அதற்கு அடுத்தாற் போல் அவனிடத்திலே தேவைப்படுவது தான் எந்த விஷயத்தை நோக்கி அழைத்துக் கொண்டிருக்கிறேனோ அதனை பற்றிய தெளிவு விளக்கம் அந்த மனிதனுக்கு தேவைப்படுகிறது. மூன்றாவதாக அந்த மனிதனுக்கு தேவைப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றித்தான் இன்றைய குத்துபா பிரசங்கத்திலே நாங்கள் பேச இருக்கிறோம். அதுதான் தான் எந்த இஸ்லாத்தை நோக்கி அழைப்பு விடுக்கிறானோ அந்த மனிதன் அந்த அழைப்பு விடுக்கின்ற முறை நன்றாக இருக்க வேண்டும், அழகானதாக இருக்க வேண்டும், கண்ணியமானதாக இருக்க வேண்டும், இஸ்லாமிய வரம்புக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். எனக்கு இஸ்லாம் தெரியும், நான் தீனிலே இருந்து கொண்டிருக்கிறேன், எனவே மக்களை எப்படியும் நான் இஸ்லாமிய பிரச்சாரத்துக்காக வேண்டி அழைக்கலாம் என்று சொன்னால் அது தப்பு தவறு என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹு தஆலா இந்த இஸ்லாமிய தாவா பணி எப்படி செய்யப்பட வேண்டும் என்று ஏற்கனவே ஓதி காட்டிய குர்ஆனுடைய வசனத்திலே சொல்லி இருக்கிறான். உம்முடைய ரட்சகனுடைய பாதையை நோக்கி நபியை நீங்கள் அழைப்பு விடுப்பீர்களாக, அங்கே அறிவோடு ஞானத்தோடு நீங்கள் அழைக்க வேண்டும். எனவே அழைக்கின்ற பொழுது அறிவு வேண்டும், தெளிவு வேண்டும். இது நான் சொல்லுவதல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதல்ல, ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா எங்களுக்கு கற்றுத் தருகின்ற மிக முக்கியமான ஒரு அணுகுமுறை, ஒரு சிஸ்டம், ஒரு ஒழுங்கு. அந்த ஒழுங்கை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். உதுஇலா சபீல ரப்பிக்க பில் ஹிக்மா, அறிவு ஞானத்தோடு நீங்கள் அழைப்பு விடுப்பீர்களாக உங்களுடைய ரட்சகனுடைய பாதையின் பால். வல் மௌஇலத்தில் ஹஸனா, நீங்கள் அழைக்கின்ற பொழுது கையாள வேண்டிய மிக முக்கியமான ஒரு வழிமுறை தான் அழகான உபதேசம். மக்களுக்கு உபதேசம் செய்கின்ற பொழுது அந்த உபதேசத்திலே அழகு இருக்க வேண்டும், கவர்ச்சி இருக்க வேண்டும், அதிலே பணிவு இருக்க வேண்டும், ஈர்ப்பு சக்தி இருக்க வேண்டும். அந்த உபதேசத்தை பார்த்து மக்கள் விரண்டோடி விடக்கூடாது, அந்த மக்கள் அதிலே லயித்து போக வேண்டும். வல் மௌஇலத்தில் ஹஸனா, அந்த உபதேசம் மாத்திரம் என்று அல்லாஹு தஆலா சொல்லவில்லை, அழகான உபதேசம் என்று சொன்னான். மனிதர்களுடைய உள்ளங்களை கவரக்கூடிய வகையிலான உபதேசமாக அது இருக்க வேண்டும். இஸ்லாத்தின் பால் மக்கள் ஈர்க்கப்பட்டு வரக்கூடிய வகையிலான உபதேசமாக அது இருக்க வேண்டும். அறிவோடு அந்த உபதேசத்தை செய்ய வேண்டும். மிகவும் கவர்ச்சியான அழகான உபதேசமாக இருக்க வேண்டும். அதே நேரம் நீங்கள் அவர்களோடு கருத்து பரிமாறுவதாக இருந்தால் வஜாதில்ஹும் பில்லதீஹி அஹ்சன், அவர்களோடு நீங்கள் டயலாக் செய்கிறீர்கள், கருத்து பரிமாறலே ஈடுபடுகிறீர்கள் என்றால் அது எப்படி இருக்க வேண்டும்? வழிமுறைகள் இருக்கிறதோ அந்த வழிமுறைகளுக்கு மத்தியிலே மிகவும் அழகான வழிமுறையை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். நீங்கள் கருத்து பரிமாறுகின்ற பொழுது உள்ளங்களை நோவடிக்க கூடாது, மற்றவர்களை பழித்துரைக்க கூடாது, மற்றவர்களை பற்றி புறம் பேசக்கூடாது, மற்றவர்களுடைய வாயிலிருந்து சரி சத்தியம் வர வேண்டும் என்ற நல்லெண்ணம் காணப்பட வேண்டும். எனக்கு மாத்திரம்தான் அறிவு இருக்கிறது, நான் மாத்திரம்தான் தாயாக இருக்க வேண்டும், என்னை விட்டால் வேறு யாரும் இல்லை என்ற தோரணையிலே அந்த பேச்சு அமைந்து விடக்கூடாது. நீங்கள் அவர்களோடு பேசுகின்ற பொழுது எது பேச்சுக்கு மத்தியிலே, எது அணுகுமுறைகளுக்கு மத்தியிலே மிகவும் சிறந்ததாக அழகியதாக இருக்க முடியுமோ அந்த முறையை நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, நாம் பேஸ்புக்கை பார்க்கிறோம், வாட்ஸ்அப்பை நாங்கள் பார்க்கிறோம், சோசியல் மீடியாவை நாங்கள் பார்க்கிறோம், எத்தனையோ புத்தகங்களை நாங்கள் பார்க்கிறோம், எத்தனையோ நோட்டீஸுகள் வெளிவருவதை நாங்கள் பார்க்கிறோம். சகதாயிகளை கீறி கிழிக்கின்ற, அவர்களுடைய மானத்தை கப்பலேற்றுகின்ற, அவர்களுடைய வண்டவாளங்களை எல்லாம் சந்திக்க இழுக்கின்ற, அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கூட படுமோசமாக விமர்சிக்கின்ற அணுகுமுறைகள் எல்லாம் கையாளப்படுகிறது. குளிக்க போய் சேறு பூசியதாக இது இருக்கிறதா இல்லையா என்று பாருங்கள். அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டித்தான் தாவா செய்யப்படுகிறது. ஆனால் அந்த தாவாவின் ஊடாகவே அல்லாஹ்வுடைய கோப பார்வை எங்களுக்கு வருகிறது என்றால் அப்படியான ஒரு தாவா தேவைதானா என்று சிந்திக்க வேண்டி இருக்கிறது. இலங்கையின் தாவா களம் அதிர்ந்து கொண்டிருக்கிறது. அந்நிய மக்கள் கூட என் மீது வெறுப்பு கொள்கின்ற அளவுக்கு எங்களுடைய அணுகுமுறைகளை நாங்கள் அமைத்திருக்கிறோம். இஸ்லாம் என்றால் கடும் போக்குவாதிகளுடைய மார்க்கம், யாரையும் சகிக்க மாட்டார்கள், மாற்று கருத்தை மதிக்க மாட்டார்கள், கொடூரமானவர்கள், பேச்சிலே கடினமானவர்கள் என்ற கருத்து முஸ்லிம் அல்லாதவர்களுடைய உள்ளத்தில் கூட பதிந்து விட்டிருக்கிறது. இதற்கு காரணமாக அமைபவர்கள் யார் என்பதை நாங்கள் கேள்வியாக கேட்டுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இன்னொரு வசனத்திலே சொல்கிறான், வலா துஜாதிலு அஹ்லல் கிதாபி இல்லா பில்லதீ ஹி அஹ்சன், நீங்கள் அஹ்லுல் கிதாப் எனப்படக்கூடிய இந்த வேதக்காரர்கள் கிறிஸ்தவர்கள் யூதர்கள் இருக்கிறார்களே, அவர்களோடு நீங்கள் தர்க்கம் செய்வதாக இருந்தால், அவர்களோடு கருத்து பரிமாறல் செய்வதாக இருந்தால், இல்லா பில்லத்தி ஹி அஹ்சன், வழிமுறைகளுக்கு மத்தியிலே எது எல்லாம் சிறந்த வழிமுறையாக இருக்க முடியுமோ அந்த வழிமுறையை பயன்படுத்தித்தான் நீங்கள் அவர்களோடு கருத்து பரிமாறல் செய்ய வேண்டும் என்று, அப்படி இல்லாமல் நீங்கள் செய்ய வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். லா துஜாதிலு, நீங்கள் தர்க்கம் புரிய வேண்டாம், இல்லா பில்லத்தி ஹி அஹ்சன். அரபு தெரிந்தவர்களுக்கு தெரியும், லாவும் இல்லாவும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஜாதிலு பில்லத்தி ஹி அஹ்சன் என்று சொல்லப்படவில்லை, லா துஜாதிலு இல்லா பில்லத்தி ஹி அஹ்சன். அல்லாஹு தஆலா இதனை வலியுறுத்துகிறான். யூதர்கள் நசாராக்கள் என்பவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவில் கூட அல்லாஹு தஆலாவால் கடுமையாக சாடப்பட்டவர்கள் தான். அப்படி இருந்தாலும் அவர்களும் வேதக்காரர்கள். அவர்களிடத்திலே நாங்கள் எமது இஸ்லாத்தை எட்டி வைக்கின்ற பொழுது கட்டாயமாக இங்கிதமான அணுகுமுறைகள் கையாளப்பட வேண்டும், நளினமான அணுகுமுறைகள் கையாளப்பட வேண்டும். அவர்களுடைய மனதை புண்படுத்தக்கூடிய, அவர்களை ஏசி பேசக்கூடிய அணுகுமுறைகள் கையாளப்படக்கூடாது என்பதை அங்கு நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எந்த அளவு தூரம் மாற்று மதத்தவர்களை கூட மதித்திருக்கிறான் என்று பார்ப்போம். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான் குர்ஆனிலே, லா தஸுப்புல் லதீன யதுஊன மின் தூனில்லாஹி ஃபயஸுப்புல்லாஹ அதுவன் பிகைரி இல்மி. யாரெல்லாம் அல்லாஹ் அல்லாத தெய்வங்களை வணங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் ஏச வேண்டாம். அதாவது முஸ்லிம் அல்லாதவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு நீங்கள் ஏச வேண்டாம். இது அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற வழிமுறை, அல்லாஹு தஆலா காட்டி தருகின்ற வழிமுறை. நீங்கள் அவ்வாறு ஏசுவீர்களாக இருந்தால் ஃபயஸுப்புல்லாஹ அதுவன் பிகைரி இல்மி, அவர்கள் எந்த விதமான அறிவும் இல்லாமல் அத்துமீறியவர்களாக அல்லாஹு தஆலாவை ஏச ஆரம்பிப்பார்கள். எனவே நீங்கள் அவர்களுடைய தெய்வங்களை ஏச வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். கருத்து பரிமாறல் கண்ணியமாக இடம்பெற வேண்டும். அஹ்லுல் கிதாபுகளாக இருப்பவர்களோடு கூட மிகவும் கண்ணியமாக கௌரவமாகத்தான் நாங்கள் பேச வேண்டும் என்றிருந்தால், எமது சக இயக்கத்தவர்களோடு, இஸ்லாமிய சமூகத்திலே இருக்கின்ற ஏனைய தாயிக்களோடு, ஏனைய இயக்கத்தை சேர்ந்தவர்களோடு நாங்கள் எவ்வளவு கண்ணியமாக கௌரவமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சிந்தித்து பார்ப்போம். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹு தஆலா ஃபிரௌனிடத்திலே அனுப்பி வைக்கிறான். அங்கு அனுப்புகின்ற பொழுது அந்த இரண்டு பேருக்கும் அவன் சொல்லுகின்ற கட்டளை, கூலா லஹு கௌலன் லையினா, நீங்கள் இரண்டு பேரும் சென்று அவனிடத்திலே மிகவும் மிருதுவான பேச்சையே நீங்கள் பேசுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். குர்ஆனிலே மிகவும் கடுமையாக சாடப்பட்ட ஒருவன் தான் ஃபிரௌன். அவனுடைய அத்துமீறலுக்கு என்ன வரையறை இருந்தது? அவன் பெண் பிள்ளைகள் எல்லாவற்றையும் உயிரோடு வாழ வைத்து ஆண் பிள்ளைகள் எல்லாவற்றையும் படுமோசமாக கொலை செய்த ஒரு மிகப்பெரிய அட்டூழியம் செய்த ஒரு ஆட்சியாளன். அப்படிப்பட்ட ஆட்சியாளனோடு என்ன இங்கிதம், என்ன அமைதி என்றெல்லாம் நாங்கள் கேட்போம். இல்லை, அவனோடு பேசுகின்ற பொழுது நளினமாக பேசுங்கள், கண்ணியமாக பேசுங்கள் என்றுதான் அல்லாஹு தஆலா இரண்டு நபிமார்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறான். ஏன் அவனோடு இறங்கி போக வேண்டும்? ஏன் அவனோடு அமைதியாக பேச வேண்டும்? அவனுடைய உள்ளத்திலே அது இடம் பிடிக்கக்கூடியதாக இருக்குமல்லவா என்ற காரணத்தை நாங்கள் பார்க்கிறோம். அருமை சகோதரர்களே, அந்த வகையில் இஸ்லாமிய வரலாற்றிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளோடு கூட மிகவும் கண்ணியமாகத்தான் நடந்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் எனப்படக்கூடியவன், அவன் தான் ஜஈமுல் முனாஃபிகீன் என்று சொல்லப்படும். அவன் சாதாரணமான ஒருவன் அல்ல. மதீனாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததற்கு பின்னால் மதீனாவிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அதே நேரம் சஹாபாக்களையும் கடுமையாக எதிர்த்து கொண்டவன் மாத்திரமல்ல, குரேஷி தலைவர்களோடு கூட்டு சேர்ந்து கொண்டு மதீனாவை தாக்குவதற்கான ஏற்பாடுகளை செய்தான். முஸ்லீம்களுக்கு மத்தியிலே பிளவுகளை உண்டு பண்ணினான். ஆயிஷா நாயகி ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது அவன் பெரும் அபாண்டம் சுமத்தினான். இப்படிப்பட்ட ஒரு மகா கொடியவனாக இருந்தவன் தான் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் எனப்படக்கூடிய முனாஃபிக்குகளுடைய தலைவனாக இருந்தவன். நாம் என்றால் என்ன செய்வோம்? அவனை ரகசியமாக கொலை செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்வோம். அவனை பற்றி அபாண்டங்களை நாங்கள் சுமத்துவோம். அவனை பற்றி சந்திகளிலே நின்று கொண்டு நாங்கள் எல்லாம் ஸ்பீக்கர்களை கட்டிக்கொண்டு மிக மோசமாக பிரச்சாரம் செய்வோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அணுகுமுறையை அவர்கள் கையாளவில்லை. அவர்கள் இரக்கமுள்ளவர்கள், அவர்கள் பண்புள்ளவர்கள். இஸ்லாமிய தாவாவை எத்தி வைப்பதிலே அவர்களிடத்திலே பணிவு காணப்பட்டது, தூர நோக்கு காணப்பட்டது. அவர்கள் விரும்பி இருந்தால் அவனை கொலை செய்திருக்கலாம். ஆனால் சகோதரர்களே, பெரியார்களே, எந்த அளவு தூரம் கண்மணியான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முனாஃபிக்குகளுடைய தலைவனாக இருந்தவனோடு கூட நெருக்கமாக இறுக்கமாக நடந்து கொண்டார்கள் என்றால், அவன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான். அந்த நேரத்திலே ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை நோய் விசாரிக்க போகிறார்கள். இவன் ஒரு முஸ்லீம் அல்ல, அவன் ஒரு காபிர். ஈமானை வெளிப்படுத்தினான், குஃப்ரை தன்னுடைய உள்ளத்திலே மறைத்துக் கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட ஒரு படுமோசமான ஒரு மனிதன், அவனை பற்றி பல குர்ஆன் வசனங்கள் இறக்கப்பட்டிருந்தன. அவனுடைய நோயை விசாரிப்பதற்காக வேண்டி ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகிறார்கள். அந்த நேரத்திலே அவன் சொல்லுகிறான், ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகிறான், உங்களுடைய கமீஸ், உங்களுடைய மேற்சட்டையை எனக்கு நீங்கள் தர வேண்டும். நான் மௌத்தாகியதற்கு பின்னால் அதிலே தான் நீங்கள் கபன் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லுகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு இணங்குகிறார்கள், அதற்கு விருப்பம் தெரிவிக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், பத்ர் யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலே எனது சாச்சாவாகிய அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு உடுப்பு தேவைப்பட்டது. அந்த நேரத்திலே இவனும் அந்த இடத்திலே இருந்தான். அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்பவன், அவனிடத்திலே நான் கேட்டேன், என்னுடைய சாச்சாவுக்கு ஒரு கமீஸ் தேவைப்படுகிறது என்று. இவன் தான் கொடுத்தான். ஏனென்றால் அவர்கள் சற்று உயரமானவர்களாக இருந்தார்கள், மிகவும் நீளமான ஒரு கமீஸ் தேவைப்பட்டது. அந்த நேரத்திலே இந்த அப்துல்லா தான் அதனை கொடுத்தான். எனவே இப்போது கைமாறாக நான் எனது கமீஸை, எனது மேலங்கியை நான் இப்போது இவனுக்கு கொடுக்க போகின்றேன் என்று சொன்னார்கள். இதற்கு பிறகு அவன் வஃபாத்தாகிறான், அவன் இறந்து விடுகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய ஜனாஸாவுக்காக வேண்டி தொழுகை நடத்தினார்கள். அந்த நேரத்திலே உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த இடத்துக்கு வந்து, யா ரசூலல்லாஹ், இப்படிப்பட்ட மனிதனுக்குத்தானா நீங்கள் ஜனாஸா தொழுகை நடத்துகிறீர்கள் என்று கேட்டார்கள். அந்த நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இல்லை, 70 தடவைக்கு மேலாலும் கூட அவனுக்காக வேண்டி இஸ்திக்பார் செய்வதற்கு முடியுமாக இருந்தால் நான் இஸ்திக்பார் செய்வேன் என்று சொன்னார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொன்னான், 70 தடவைகள் நீங்கள் இஸ்திக்பார் செய்தாலும் அவனுக்கு மன்னிப்பு வழங்கப்பட மாட்டாது என்று. அதற்கு பிறகுதான் தொழுகை நடத்தி வைக்கப்பட்டதற்கு பின்னால் தான் அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய வசனத்தை இறக்குகிறான், இதற்கு பிறகு இப்படியானவர்களுக்கு நீங்கள் ஜனாஸா தொழுகை நடத்தக்கூடாது என்று. அது ஒரு விரிவான சம்பவம். இது எதனை காட்டுகிறது? எமது பகிரங்கமான ஒரு எதிரி இஸ்லாத்தை சாய்த்து வீழ்த்துவதற்காக வேண்டி மிகவும் கங்கணம் கட்டி செயல்பட்டுக் கொண்டிருந்த ஒரு எதிரி. அப்படிப்பட்டவனோடு எவ்வளவு தூரம் இங்கிதமாக நடந்து கொண்டார்கள், எவ்வளவு பணிவாக நடந்து கொண்டார்கள், அவர்களுடைய அகலாக் எப்படி காணப்பட்டது என்று நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். அருமை சகோதரர்களே, எனவே அவனுடைய கஃபன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேலங்கியாக இருந்தது. சஹாபாக்கள் எல்லோரும் அங்கு வந்து ஜனாஸா தொழுகையிலே ஈடுபட்டார்கள் என்றால், அவ்வளவு பெரிய ஒரு கொடிய முனாஃபிக், அவ்வளவு பெரிய ஒரு காபிரோடு அவர்கள் அப்படி பணிவாக நடந்து கொண்டார்கள் என்றால், முஸ்லீம்களாகிய நாம் பரஸ்பரம் எவ்வளவு விட்டு கொடுத்து எவ்வளவு ஒழுங்காக நடந்து கொள்ள வேண்டி இருக்கிறது என்று சிந்தித்து பார்ப்போம். இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம், ஹாதிப் இப்னு அபி பல்தா எனப்படக்கூடிய ஒரு சஹாபி, அவர்கள் மதீனாவிலே இருக்கிறார்கள். அவர்கள் குரேஷி காபிர்களுக்கு மதீனாவிலே இருக்கின்ற முஸ்லீம்கள் தொடர்பாக ரகசியமாக செய்திகளை அனுப்புகிறார்கள். முஸ்லீம்களுடைய நடவடிக்கைகள் தொடர்பாக மக்காவிலே இருக்கின்ற குரேஷி காபிர்களுக்கு ரகசியமாக தகவல்களை அனுப்புகிறார்கள். ஒரு பெண் மக்காவை நோக்கி சென்று கொண்டிருந்தால் அந்த பெண்ணுடைய தலைமுடிக்குள் ஒரு செய்தியை எழுதி அதற்குள் சொருகி ஹாசிப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் குரேஷியர்களுக்கு தகவல் கொடுத்து அனுப்புகிறார்கள். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அந்த ரகசிய திட்டம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. அவர்கள் உடனடியாக அந்த மனிதனை கைது செய்து அந்த சூழ்ச்சியை அவர்கள் முறியடிக்கிறார்கள். இந்த சம்பவம் நடந்து முடிகிறது. உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், இப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு காரியத்திலே ஈடுபட்ட இந்த மனிதனுடைய கழுத்தை நான் வெட்டப் போகின்றேன், எனக்கு அனுமதி தாருங்கள் என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்த மனிதன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துரோகம் செய்த மனிதன், மூமின்களுக்கு துரோகம் செய்த மனிதன், இப்படிப்பட்ட இந்த மனிதனுக்கு நீங்கள் மன்னிப்பு வழங்குவதா? கத் கான் அல்லாஹ் வ ரசூலுஹு வல் முஃமினீன் ஃதஅனி அஸ்ரிபு உன்குஹு, அந்த மனிதனுடைய கழுத்தை வெட்டுவதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள். ஹாதிப் இப்னு அபி பல்தா உடைய அந்த கழுத்தை வெட்டுவதற்கு அனுமதி தாருங்கள். ஏனென்றால் அவர் ஒரு சஹாபியாக இருக்கலாம், ஆனாலும் கூட எங்களுக்கு துரோகம் செய்திருக்கிறார் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள். அந்த நேரத்திலே அருள் வடிவம், இரக்கத்தின் மொத்த வடிவமாக இருந்த கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு அனுமதி வழங்குகிறார்களா? நிச்சயமாக அனுமதி வழங்கவில்லை. அவர்கள் சொன்ன கருத்து, வமா யுதரீக லஅல்லல்லாஹ கத் இத்தலா அலா அஹ்லி பத்ரின் ஃபகால் இஅமலு மா ஷிஅத்தும் ஃபகத் வஜபத் லக்குமுல் ஜன்னத். உமரே, உங்களுக்கு தெரியுமா, அல்லாஹு தஆலா பத்ரிலே கலந்து கொண்ட மக்களை பார்த்து, பத்ரிலே கலந்து கொண்டவர்களே, உங்களுக்கு நான் மன்னிப்பு வழங்கிவிட்டேன், நீங்கள் நினைத்ததையெல்லாம் செய்யலாம் என்று சொல்லி இருப்பானே, அப்படிப்பட்ட மனிதர்களில் ஒருவர் அல்லவா ஹாதிப் இப்னு அபி பல்தா. ஹாதிப் இப்னு அபி பல்தா என்பவர் பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்ட ஒரு சஹாபி. இருந்தாலும் கூட சில தப்புத்தவர்களை அவர் செய்திருக்கிறார். பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்டார் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி அல்லாஹு தஆலா பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்டு சஹாபாக்களுடைய தரப்பிலே இருந்து போராடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா வஜபத் லகுமுல் ஜன்னா, சுவர்க்கம் உங்களுக்கு வாஜிபாகி விட்டது என்று ஏற்கனவே சொல்லி இருக்கிறானே, அப்படிப்பட்ட ஒரு மனிதருடைய கழுத்தையா வெட்டப் போகிறீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கண்ணிலிருந்து கத் தமஅத் ஐனா உமரின் வகால அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. புகாரி முஸ்லிம் ஆகிய கிரந்தங்களிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம், நாம் பேசுவதற்கு முன்னால், நாங்கள் எழுதுவதற்கு முன்னால், முஸ்லிம் சமூகத்திலே இருக்கின்ற எத்தனை பேருடைய மனதை நாங்கள் புண்படுத்துகிறோம் என்று யோசிக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்ற அந்த ரவுசுல் முனாஃபிக்கின் முனாஃபிக்குகளுடைய தலைவனாக இருந்தவர்களோடு கூட எப்படி நடந்து கொண்டார்கள்? ஹாதிப் இப்னு அபி பல்தா எனப்படக்கூடிய அந்த சஹாபி அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியிலே சம்பந்தப்பட்டும் கூட அவர்களை அவர்கள் மன்னித்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய விரிந்த உள்ளத்தை எப்படி என்று சொல்வது? அவர்கள் எவ்வளவு தூரம் இந்த விஷயத்திலே கவனமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, ஒரு தவறை சுட்டி காட்டுவதற்கு ஒரு முறை இருக்கிறது, ஒரு ஒழுங்கு இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சஹாபாக்களுடைய தவறுகளை கண்டால் அதனை சுட்டி காட்டுவதற்கு மிக அருமையான நளினமான வழிமுறைகளைத்தான் அவர்கள் கண்டுகொள்வார்கள். ஒரு நாள் ஒரு சஹாபி தொழுது கொண்டிருக்கிறார்கள், சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரும் தொழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஒரு சஹாபி தும்மி விடுகிறார்கள், தும்மி விட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுகிறார்கள். அந்த நேரத்திலே சஹாபாக்கள் அந்த சஹாபியை முறைத்து பார்க்கிறார்கள், தொழுது கொண்டிருக்கின்ற அந்த சஹாபியை முறைத்து பார்க்கிறார்கள், ஏதோ மோசமான ஒரு காரியத்திலே ஈடுபட்டது போன்று அவர்கள் பார்க்கிறார்கள், தங்களுடைய தொழைகளிலே தங்களுடைய கைகளால் அவர்கள் அடித்துக் கொள்கிறார்கள். அதாவது அந்த சஹாபியை அவர்கள் கண்டிக்கிறார்கள். தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொல்லக்கூடாது, எனவே நீங்கள் ஏன் அப்படியான காரியத்தில் ஈடுபட்டீர்கள் என்று கடிந்து கொள்ளும் துணியிலே அவர்கள் பார்த்தார்கள், அவர்கள் தங்களுடைய தொடைகளிலே அடித்துக் கொண்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதே போன்று நடந்தார்களா? நிச்சயமாக அப்படி அல்ல. தொழுது முடித்து விட்டார்கள். தொழுது முடித்து விட்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன் ஹாதிஹி ஸலா லா யஸ்லுஹு ஃபீஹா ஷைஉன் மின் கலாமின் நாஸ் இன்னமா ஹுவ தஸ்பீஹ் வ தக்பீர் வ கிராஅத்துல் குர்ஆன். எனது தோழரே, இந்த தொழுகை இருக்கிறதே, இந்த தொழுகையிலே மனிதர்கள் பேசுவது போன்று பேச முடியாது. நிச்சயமாக அது தஸ்பீஹுக்குரிய இடம், தக்பீருக்குரிய இடம், கிராஅத்துல் குர்ஆனுக்குரிய இடம் என்று மிகவும் அன்பாக நளினமாக அவர்களுடைய தவறை சுட்டி காட்டுகிறார்கள். இப்போது அந்த சஹாபி சொல்லுகிறார்கள், அந்த சஹாபி சொல்லுகிறார்கள், இந்த ஹதீஸை அறிவிக்கின்ற அந்த சஹாபி சொல்லுகிறார்கள், ஃபவல்லாஹி மா கரிஹனி வலா வரபனி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை வெறுக்கவில்லை, என்னை அடிக்கவில்லை, வலா ஷதமனி, என்னை அவர்கள் தூசிக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு மனிதனை மா ரஐத்து முஅல்லிமன் கபலஹு வலா பஅதஹு அஹ்ஸன தஅலீமன் மின்ஹு, இதற்கு முன்னாலும் நான் கண்டுகொள்ளவில்லை அவர்களை போன்ற ஒரு ஆசிரியரை, இதற்கு பின்னாலும் நான் கண்டுகொள்ளவில்லை அப்படியான ஒரு ஆசிரியர் என்று அந்த சஹாபி சொல்லுகிறார்கள். அருமை தோழர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அணுகுமுறை எப்படி காணப்பட்டது, அவர்கள் எப்படி தங்களுடைய சஹாபாக்களுடைய தவறுகளை சுட்டி காட்டினார்கள், எப்படி அவற்றை திருத்தினார்கள் என்று பாருங்கள். ஒருமுறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு வருகிறார்கள். அங்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிகளிடத்திலே சில சஹாபாக்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரகசியமான அமல்கள் எப்படி இருந்தன என்று விசாரிக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மஹாத்துல் மூமினீன்கள் அந்த சஹாபாக்களுக்கு விளக்கமாக சொல்லுகிறார்கள். அந்த அமல்களை கேட்டுவிட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் இதற்கு பிறகு பெண்களை திருமணம் செய்ய மாட்டோம், இறைச்சி சாப்பிட மாட்டோம், நீண்ட நேரம் நின்று நாங்கள் வணங்குவோம் என்று சொல்லுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நிச்சயமாக அப்படி அல்ல. நீங்கள் அப்படி மா பாலு அக்வாமின் காலு கதா வகதா, அந்த சஹாபாக்களுடைய பெயர்களை அவர்கள் சொல்லவில்லை. சில சஹாபாக்கள் வந்தார்கள், அவர்களிலே சிலர் இப்படி இப்படி சொன்னார்கள், நிச்சயமாக அப்படி அல்ல. லாக்கின் நீ உசல்லி என்னுடைய சமுதாயத்தைச் சேர்ந்த சிலர் வந்து இப்படி சொன்னார்கள், அது பிழை. என்னை பொறுத்தவரையில் நான் தூங்குகிறேன், தொழுகிறேன், நான் நோன்பிருக்கிறேன், நோன்பை விடுகிறேன், நான் பெண்களை திருமணம் செய்கின்றேன். யார் என்னுடைய வழிமுறையை விட்டும் விருப்பம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல என்று பதில் சொல்லுகிறார்கள். இங்கு அந்த சஹாபாக்களுடைய பெயர்களை சொல்லி அவர்கள் பயான் நிகழ்த்தவில்லை, அவர்களை நேரடியாக அழைத்து அவர்களை சமூகத்துக்கு மத்தியிலே அம்பலப்படுத்தவில்லை, அவர்களை இழிவுபடுத்தவில்லை. அப்படியான ஒரு சிறப்பான அணுகுமுறையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையாளுகிறார்கள். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியத்தை கொண்டவர்கள் தான் முஸ்லீம்கள். மற்றவர்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுவதற்கும் ஒரு அழகான ஒழுக்கத்தை இஸ்லாமியங்களுக்கு கற்றுத் தருகிறது. மற்றவர்களுக்கென்று சில தனிப்பட்ட வழக்காறுகளும் சில ஒழுங்குகளும் சில வகையான பழக்க வழக்கங்களும் இருக்க முடியும். அவற்றை நாங்கள் காணுகின்ற பொழுது மிக நிதானமாக கவனமாக நாங்கள் திருத்திக் கொடுக்க வேண்டுமே தவிர, அவர்களை ஏசுவதோ அவர்களை பழிப்பதோ அவர்களுக்கிடையில் சச்சரவுகளை உண்டு பண்ணும் வகையிலே நடந்து கொள்வதோ முற்றுமுழுதாக தவிர்க்கப்பட்டிருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாளுடைய தினத்திலே பள்ளி வாயிலுக்கு போகிறார்கள். அங்கு சென்று பார்த்த பொழுது அங்கு ஹபஷிகள் எனப்படுபவர்கள் தங்களுடைய அம்புகளாலும் வில்லுகளாலும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் மஸ்ஜிது நபவியிலே. அந்த நேரத்திலே ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு பரீட்சையும் இல்லாத ஒரு செயல்பாடு பள்ளி வாயிலுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறது, நான் சென்று அதனை பார்க்க வேண்டும் என்று சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை அழைத்துக் கொண்டு போகிறார்கள் அதனை பார்ப்பதற்காக. அபூபக்கர் அந்த இடத்துக்கு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். வந்து சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், இப்படிப்பட்டவர்கள் பள்ளி வாயிலுக்குள் விளையாடி கொண்டிருக்கிறார்களே, இவர்களை தடுப்பதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தஹும் அம்னன் பனி அர்ஃபிதா, உமரே, நீங்கள் அவர்களை விட்டுவிடுங்கள், அவர்கள் அர்ஃபிதா எனப்படக்கூடிய ஒரு கோத்திரத்தை சேர்ந்த மக்களாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுங்கள், அவர்களை நீங்கள் அடிக்க வேண்டாம், அவர்களை நீங்கள் ஏச வேண்டாம், அவர்கள் தங்களுடைய விருப்பப்படி பள்ளி வாயிலுக்குள் அந்த அம்புகளாலும் வாள்களாலும் விளையாடுவதற்கு நீங்கள் அனுமதி கொடுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, குரேஷியர்களை பொறுத்தவரையிலே அரபு நாட்டிலே அப்படியான ஒரு வழக்கம் காணப்படவில்லை. பள்ளி வாயிலுக்குள் நின்று கொண்டு அவர்கள் தங்களுடைய அன்புகளாலும் வில்லுகளாலும் தங்களுடைய சந்தோஷத்தை பெருநாளிலே வெளிப்படுத்துவதற்காக வேண்டி விளையாடி கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியத்தை அரபிகள் தெரிந்திருக்கவில்லை. இருந்தாலும் அந்த விளையாடக்கூடிய மக்களுடைய மனதை புண்படுத்தக் கூடாது என்பதற்காக, அது இஸ்லாமிய வரம்புக்குள் இருக்கிறது என்ற காரணத்தினால் அதற்கு அனுமதி வழங்கினார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தன்னுடைய மனைவியினுடைய விருப்பத்தையும் அவர்கள் நிறைவு செய்திருக்கிறார்கள் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். காலித் இப்னு வலீத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு நாள் உடும்பு இறைச்சியை சாப்பிடுவதற்காக வேண்டி தயாராகி கொண்டிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த உடும்பு இறைச்சியை அவர்கள் கொடுப்பதற்கு தயாராகிறார்கள். அந்த நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வலாக்கின் லம் யகுன் பி அர்லி ஃபஜிதுனி ஆஃபுஹு, என்னை பொறுத்தவரையிலே இப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியம், இப்படி உடும்பு இறைச்சியை சாப்பிடுவது என்பது எனது பூமியை பொறுத்தவரையிலே அப்படியான ஒரு சம்பிரதாயம் காணப்படவில்லை. எனவே நான் அதனை வெறுக்கிறேன் என்று சொன்னார்களே தவிர நீங்கள் அதனை சாப்பிட வேண்டாம் என்று அவர்களை தடுக்கவில்லை. இதிலிருந்து நாங்கள் என்ன விளங்குகிறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய விரிந்த உள்ளத்தோடு அவர்கள் இருந்தார்கள். மற்றவர்களுடைய உணர்வுகளுக்கு அவர்கள் மதிப்பளித்தார்கள். இஸ்லாமிய வரம்புகளுக்குள் அது இறுக்கமாக இருந்தால் அவர்களையும் உள்வாங்கிக் கொள்வதிலே அவர்களுக்கு ஒரு பெரிய விரிந்த மனப்பாங்கு காணப்பட்டது. ஒருமுறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஒரு யூதருடைய ஜனாஸா அங்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. அவர்கள் எழுந்து அதற்கு மரியாதை செய்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இது ஒரு யூதருடைய ஜனாஸாவாயிட்டே. யூதர் என்றால் இஸ்லாத்தின் எதிரி என்று எங்களுக்கு தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து ஏன் மரியாதை செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த பதில் மிகவும் பிரபல்யமான ஒரு பதில். அலைஸத் நஃப்ஸன், அந்த மனிதனுடைய உடம்புக்குள் ஊதப்பட்டிருந்தது அல்லாஹு தஆலாவுடைய ஆத்மா தானே. எனவே அந்த ஆத்மாவுக்கு கௌரவம் தெரிவிப்பதற்காக வேண்டி நான் எழுந்து நிற்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பாருங்கள், இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த மனப்பாங்கு எவ்வாறு காணப்பட்டது? அவர்கள் எப்படி பேசினார்கள்? எப்படி நடந்து கொண்டார்கள்? குர்ஆனிலே அல்லாஹு தஆலா பேசுவதற்கென்று ஒழுங்குகளை கற்றுத் தருகிறான். குர்ஆனை ஆய்வு செய்து பாருங்கள். குர்ஆனிலே பேசுவதற்கு பேச்சுக்கு பல வர்ணனைகளை அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அல் கவுலு சதீத், சீரான பேச்சு, நிதானமான பேச்சு, கவுலுன் மாரூஃபுன், எல்லோராலும் அங்கீகரிக்கப்படக்கூடிய நிதானமான அன்பான பேச்சு, அல் கவுலுல் மைசூர், இலகுவான பேச்சு, அல் கவுலுல் ஹசன், அழகான பேச்சு என்றுதான் பேச்சை பற்றி சொல்லுகிறானே தவிர கடினமான பேச்சு, வெறுப்புக்குரிய பேச்சு என்று பேச்சுக்களை பற்றி சொல்லவில்லை. வகுல் இபாதி, எனது அடியார்களுக்கு நபியே நீங்கள் சொல்லுங்கள். யகூலுல்லதீஹி அஹ்சன், அவர்கள் பேசட்டும், மிக அழகானதே அவர்கள் பேசட்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, எமது வாயிலிருந்து வெளிவருகின்ற வார்த்தைகள் இங்கிதமானதாக இருக்க வேண்டும், அழகானதாக இருக்க வேண்டும், ஏனைய மக்களை கவரக்கூடியதாக இருக்க வேண்டும், அவர்களுடைய உள்ளத்திலே தேனாக இனிப்பாக சென்று பாய வேண்டும். அப்படி இல்லாமல் இஸ்லாத்தின் பால் வெறுப்பூட்டக்கூடிய பேச்சாக அது இருக்கக்கூடாது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், லா தஸ்தவில் ஹஸனத்து வல ஸய்யிஆ, நிச்சயமாக நன்மையும் தீமையும் சமனாக மாட்டாது, நிச்சயமாக சமனாக மாட்டாது. இத்ஃபா பில்லதி ஹி அஹ்சன், உங்களுக்கு யாராவது எதிர்ப்பு தெரிவிப்பார்களாக இருந்தால் நீங்கள் மிக அழகான வழிமுறையை பயன்படுத்தி நீங்கள் எதிர்க்க வேண்டும். அப்படி நீங்கள் எதிர்ப்பீர்களாக இருந்தால் உங்களுக்கு மிகவும் கடினமான விரோதியாக இருப்பவனும் நேசமான நண்பனாக மாறிவிடுவான் என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். உள்ளங்களை வெல்ல பழகி கொள்ள வேண்டும், மனிதர்களுடைய உள்ளங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் நாங்கள் அல்லாஹு தஆலாவுடைய அன்புக்குரிய அடியார்களாக மாறுவோம். அல்லாஹு தஆலாவுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸோடு நாங்கள் முடித்துக் கொள்ள விரும்புகிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லைஸல் முஃமினு பித்தானி வலல் லஆனி வலல் ஃபாஹிஷி வலல் பதி, நிச்சயமாக ஒரு மூமினை பொறுத்தவரையில் மற்றவர்களை குத்துபவனாக இருக்க மாட்டான், தன்னுடைய நாவினால் குத்துபவனாக இருக்க மாட்டான், மற்றவர்களுடைய மானத்தை கப்பலேற்றுபவனாக இருக்க மாட்டான், அவனுடைய தவறுகளை கிண்டி கீறுபவனாக இருக்க மாட்டான், வலல்ல ஆண், அவன் ஒரு நாளும் லானத்தி செய்பவனாக இருக்க மாட்டான், சாபமிடுபவனாக ஒரு மூமின் இருக்க மாட்டான், வலல் பாஹிஷ், மானக்கேடான வார்த்தைகளால் மொழியக்கூடாத வார்த்தைகளை பேசுபவனாக அவன் இருக்க மாட்டான், வலல் பதி, தரன் கெட்ட மோசமான பேச்சுக்களை பேசுபவனாக ஒரு மூமின் இருக்க மாட்டான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே சகோதரர்களே, குளிக்க போய் சேறு பூசிக்கொள்ள கூடாது. நாம் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையையும் அல்லாஹ்வுடைய இரண்டு மலக்குகளும் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். மா யல்ஃபிலு மின் கவுலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், ஒரு மனிதன் உதிர்க்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையையும் அவனுடைய ரகீப் அதீத் எனப்படக்கூடிய மலக்குகள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். பதிவு செய்யாமல் இல்லை என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே நாம் ஒரு வார்த்தையை பேசிவிட்டால், எமது நாவை விட்டும் அது வெளியே போய்விட்டால் அது எமக்கு சொந்தமானது அல்ல. நாம் மிக கடினமாக எச்சரிக்கின்றோம். பேஸ்புக்கிலும் ட்விட்டரிலும் அதே நேரத்தில் வாட்ஸ்அப்பிலும் அதே போன்று மற்றும்டான இந்த வலைத்தளங்களிலும் உலமாக்களை பற்றியும் சமூகத்துக்கு சேவை செய்பவர்களை பற்றியும் தாறுமாறாக ஏசுகின்ற படுமோசமாக விமர்சிக்கின்ற ஒரு கலாச்சாரம் இந்த நாட்டிலே அரங்கேறி கொண்டிருக்கிறது. இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். பண்பாட்டோடு அணுகுவதற்கு பழகி கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு மதிப்பு கொடுத்தால்தான் மதிப்பு கிடைக்கும் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நாங்கள் வர வேண்டும். பண்பாடான சமூகம், கருத்து முரண்பாடுகளை ஒழுக்கமாக அணுகுகின்ற சமூகம் என்று நாங்கள் இந்த நாட்டிலே வர வேண்டும். அல்லாஹ்வுடைய அருள் எங்களுக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் பரிகசிக்க கூடாது, புறம் பேசக்கூடாது, மற்றவர்களுடைய அதாவது ரகசியங்களை அம்பலப்படுத்த கூடாது, அபாண்டம் சுமத்த கூடாது. இதெல்லாம் அடிப்படையான இஸ்லாமிய பண்புகளாக காணப்படுகின்றன. நாம் இந்த நாட்டிலே இருந்து புறத்தை புறம் பேசுவதை ஒழிக்க வந்தவர்கள், மற்றவர்களை பரிகாசம் செய்வதை ஒழிக்க வந்தவர்கள், இந்த உலகத்தில் இருந்து அபாண்டம் சுமத்துவதை ஒழிக்க வந்தவர்கள், இப்படிப்பட்ட ஒழிக்க வந்தவர்களே அந்த வேலையில் ஈடுபடுவதாக இருந்தால் மிகப்பெரிய துரதிர்ஷ்டமாக இருக்க முடியும். வல்ல அல்லாஹு தஆலா அனைவரையும் பாதுகாப்பானாக. யா அல்லாஹ், எங்களுடைய நாவுகள் இருந்து மிக அழகான வார்த்தைகள் வெளிவருவதற்குரிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக. இதுவரைக்கும் நாங்கள் எப்படிப்பட்ட மோசமான வார்த்தைகளை பேசியிருந்தால் அதற்காக வேண்டி எங்கள் அனைவரையும் நீ மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், இங்கிதமான முறையிலே அழகான முறையிலே உன்னுடைய மார்க்கத்தை முன்வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் ஆற்றலையும் திறமையையும் சந்தர்ப்பத்தையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்திலே கலிமாவோடு மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தையும் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக.